சிவராமன் என்னும் அருண் கயிறு, அருமைப்பாவுடைய கயிறு. நாமெல்லாம் அறுக்கிற முடியாது, அறுக்க முடியாத இந்த தோலுக்கு உள்ள என்ன வச்சிருக்கிறார், குழாய் என்று சொல்கிற அழுத்த உள்ள வச்சு மேலத்தோட போட்டு வேண்டுமே காக்கை தருவதோம் நம்ம உடம்புல இருந்து ஒரு இனி தோலையும் காக்கா வந்து நம்ம சொட்ட காக்கா வந்து கையில குத்தி வச்சுட்டுதான் உட்கார்ந்துருக்கோம். அப்படிப்பட்ட கேரளத்தின் உடம்பு இருந்து அவனன் சொல்ல நாயகியார் வருகிறார். அப்ப உள்ள அடிச்சிருக்கு அடிச்சு தெரியாம இருக்கிறார். நேரத்தை ஓட்டு கொடுத்தார் புறம் தொலை போட்டு எங்கும் துணி அடித்து தூண்டாவது அடிக்காகிய மாம்சங்களையும் மலமூத்திரங்களையும் உள்ளே வைத்து மலன் சேரும் ஒன்பது வாயும் குடிகளில் ஒரு வீடு கொடுத்தார். குடி என்றால் அந்த குடிசத்துக்கு ஒன்பது வாசல் வெளிச்சாரங்கள் வீடுகளா வெளிச்சவரான வாக்குகளுக்கு என்ன விளங்கறதுல புரிய வேண்டும். அதுக்காக என்ன பண்ணிட்டா கடவுள் ஒன்பது வாசல் வச்சிருக்க அந்த வீட்டுக்குள்ள நம்மையும் போட்டான். ஆனா நம்ம வீட்டுக்கு வெளியே ஓடி வர முடியுமா முடியாது. ஒன்பது வாசல் இருக்கு, ஒன்பது வாசல்ல ஏதாவது ஒரு வாசல் வழியா நான் வெளியே போயிருவோம்னா போக முடியாது. அதான் அவன் சொல்லியிருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியகரமான ஒரு பெயர். மலஞ்சோறும் ஒன்பது வாயிலும் குடியை குடித்தலை ஐந்து குடியிருக்கு ஒன்பது வாசல் அது என்ன? அந்த ஒன்பது வாசல் வழியா வீட்டுல இருக்கக்கூடிய அழுத்து வெளியேறு வாசல் நாம வெளியில போறது வச்சுக்கலாம். நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்கு வெளியில போறதுக்கு அதான் மலம் சோறும் ஒன்பது வாய் அழுக்கை வெளியிடுகிற ஒன்பது வாசல் கண்ணு வழியா பூவை என்று அழிக்கிறது. ரெண்டு காவி காதல குருவி என்று அழிக்கிறது என்று எழுதுமா. ரெண்டு மூக்கு துவா களி என்ற ஒரு அழுக்கு ரெண்டு மூக்கு வழியா வா. இதுல கோழை அல்லது எச்சி என்று சொல்லும்படியான ஒரு அழுக்கிறது. இதை தவிர மூத்தம்பதும் மலம் போவதுமாகிய எரிவாய் பருவார். எரு என்பது மலம் செலுத்துறவர், கரு என்பது உற்பத்தி பண்ணுகிறவர். ஜீவன்களை உற்பத்தி பண்ணுகிற ஆணாய் இருந்தாலும் பெண்ணாய் இருந்தாலும் ரெண்டுமே உற்பத்திக்கு காரணமாக இருக்கிற ஒரு வழி. அதனால இது ஆணை குறியா பெண்குறியா இருந்து எருவாய் என்று கருவாய் என்று ரெண்டு ஒண்ணுதான். ஆகவே இந்த இதையும் அந்த மூத்திரம் என்பதும் நம் மலம் என்பதும் ஆகிய அழிப்பு வெளியது. ஆக ஒன்பது துவாரமும் ஒன்பது அழிப்புகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிற வாயில் ஒன்பது வாயில் மலம் தோறும் ஒன்பது வாயில் குடிகளை அந்த குடிசைகள் மலங்க புலனின்றும் பஞ்சனையை செய்ய அந்த குடிசைக்குள்ள குடி போல அந்த குடிசைக்குள்ள அஞ்சு பேர எனக்கு எதிரியா நிறுத்தி வைத்திருக்கிறார். எனக்கு உதவிக்கு அஞ்சு பேர் அனுப்பின. அதாவது மெய் வாய் கண் மூக்கு செவி. வெளியில வாசனை அடிச்சா என்ன வாசனை அறிந்து சொல்றதுக்கு மூக்குங்கிற கரு. வெளியில சத்தம் கேட்டா என்ன சத்தம் என்று தெரிஞ்சு கொள்ள காதென்ற கரு. வெளியில என்ன நடக்கிறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சு கொள்வதற்கு கண். ஏதாவது ஒரு பொருள் சூடா குளிர்ச்சியா வடவெழுப்பா சொரசொரப்பா இருக்கான கையால் தொட்டு பார்க்கறவனுக்கு வாயில போட்டு ருச்சி பார்க்கறது. இந்த அஞ்சு விதமான கருவியும் எனக்கு நீ கொடுத்திருக்கிற. ஆனா இந்த அஞ்சு பேரும் என்னை கட்ட வகையில இருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றார் மலங்க புலன் ஐந்து அறிகருவிகள். அறிந்து கொள் புலன் தான் அறிந்து கொள்வது. அறிந்து கொள்ளுகிற கருவி ஐந்து அது மலங்க எனக்கு எதிர்மாறாக போக. நான் நல்ல வழிக்கு போகாமல் என்னை கட்ட வழிக்கு எடுத்து போகிற அந்த புலன்கள் புலனையும் வஞ்சனையை செய்ய எனக்கு இடையூற எதிரான காரியங்களை அவைகள் செய்து கொண்டிருக்க
விலங்கு மனத்தால் நான் எப்படிப்பட்ட மனம் இப்ப எனக்கு இருக்கு. எனக்கு நீ ஒரு குடும்பம் ஒரு குடிசை கொடுத்த, குடிசையில 9 வாசல் மனம் ஒழுகுது. எனக்கு 5 பேர் உதவி கொடுத்த, 5 பேரும் கற்ற வழியில இருக்கிறார். எனக்காவது அறிவு இருக்கா? அஞ்ஞானமா இருக்கிறேன், மனம் இருக்கேன். மனமாவது உன் பக்கம் வருதா? உன் பக்கம் வராம வேற ஒரு பக்கம் போகிற மனம் விலங்கு மனம். விலங்குதல் என்றால் வேறு பக்கம் போகிற மனம். சில பேர் விலங்கு என்பதற்கு மிருகம் போன்ற மனம் என்று உரையிடுற திருப்பராய்த்துறை உரையில அப்படி அப்படிதான் எழுதுறார். அவர் விலங்கு என்பது மிருகம், மிருகத்தின் மனம் போல கொடிய மனம் என்று அவர் எழுதுற. அப்படி இல்லை, இந்த இடத்துல மனம் என்பது இறைவனிடத்துல பக்தி மார்க்கத்துக்கு போகாமல் உலக பிரவர்த்தியில போகுது. போக்குவாய் என்ன புழுதிப்பாய் சொன்ன பாருங்க, போக்குவாய் உலக பிரவர்த்தியிலே செலுத்துவாயோ அல்லது உன் தொழுந்தில் புழுதிப்பாயும் ஈஸ்வர நாட்டத்திலே பக்தி நாட்டத்திலே என்னை புழுதிப்பாயோ என்று சொன்னாரே, அது மாதிரி என் மனம் பக்தி நாட்டத்துக்கு போகாம உலக பிரவர்த்தியிலே விளங்கி இருக்கிற விலங்கு மனத்தால். அப்படிப்பட்ட இந்த மனத்தினாலே இவ்வளவு கேவலமான நிலையில நான் உன்னை நினைக்கணும்னா எப்படியா நினைக்க முடியும்? அவர் கேட்கிறார், ரொம்ப நல்லா அழகா கேட்கிறார். நம்மால கூட காண்டவனே உன்னை நான் நினைக்க முடியலையே, ஏன் நினைக்க முடியலன்னா எனக்கு கொடுத்திருக்கிற இத்தனை கருவிகளும் எனக்கே இடையூறாயிருக்கிற போது உன்னை நான் எப்படி நினைக்க முடியும் என்பதற்கு சான்றா இவ்வளவு விஷயம் பேசுறேன். விமலா, நீ இப்படிப்பட்டவன், இது மாதிரி கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாத நான் அத்தனை மனம் அத்தனை அழுப்போடு இருக்கிறேன், நீ மனமே இல்லாத இடத்துல இருக்க. இந்த குடிசைக்குள்ள நான் இருக்கிறேன், எனக்குள்ள நீ இருக்கிற, அப்ப உன்னை ஒட்டுமா இந்த அழுக்குன்னா உன்னை ஒட்டாது, நீ தூய விமலனாகி. திமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலந்தான் இல்லாத பிரியே. இவ்வளவு நிலை இருப்பதனாலே உன்னிடத்திலே நான் கலந்த அன்புடையவனாக அன்பு கலந்தவனாக நடந்து கொள்ள முடியவில்லை. அந்த அன்பினாலே கசிந்து உருக தெரியவில்லை, நலம் என்னிடத்தில் இல்லை. ஆகவே கலந்த அன்பாகி அளந்து அன்பு கலந்தவனாய் கசிந்து அன்பாலே உருகினவனாய் உள்ளுருகும் உள்ளத்திலே நிகழ்கிறவனாய் வருகிற நலம் அந்த உயர்ந்த பக்தி, பக்தி நலம். இத்தையும் வந்துட்டா என்ன அர்த்தம்? உள்ள முருகன் நிலை வந்தா பக்தி நலம் இல்லாத செய்யும், கொஞ்சம் கூட பக்தி இல்லாத பக்தி நெறி அறியாத, பக்தி நெறி அறியாத முற்களும் இருவேனே பக்தி நெறி அறிவித்து. அப்போ இதுன்னு என பக்தி நெறி இல்ல, இல்லாத எனக்கு பக்தி நெறி அறிவித்தால் நாங்க சொல்றாரு அது பக்தி நெறி இல்லைங்கிறத காட்டு. நலந்தான் இல்லாத செய்யேற்று நல்கி அந்த பக்தி நெறியை கொண்டு நிலம் தன்மையில் வந்தருளி அப்புறம் பூமியிலும் நீ உருவெடுத்து வந்து நீள் கடல்கள் காட்டி உன் திருவடி என்ன என்பதை எனக்கு தெரிவித்து நாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் பிறந்த தயாவான தத்துவனே. நான் நாயிற் கடையாய் கிடந்தேன், நீ தாயிற் சிறந்த தயாவானவனா? நான் நாய், நீ தாய். நான் நாய் மட்டுமல்ல நாயிலும் கீழான நாய், நீ தாய் மட்டுமல்ல தாயில உயர்ந்த நாய். அவர் எப்படி கொண்டு போறார்? தன்னை நாய் என்றும் இறைவனை தாய் என்றும் மட்டும் சொல்லல, நாயிலே நன்னு கேவலமானவன் கடைசி நாய், ஆனா நீ தாயிலே முதல் தரமான தாய். நாயில் கடையாய், நாய்களில் கடைத்தரமான நாய். என்ன நாயிலேயே ரெண்டு விதம் இருக்கு அப்படின்னா, நாய் என்பது மிக கேவலமான ஒரு விலங்கு, ஆனா அது இடத்துல ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கு, எஜமான விஸ்வா. தன்னை சோறு போட்டு வளர்த்துட்டான், அவனுக்கு உயிரும் கொடுத்தான், வீட்டுல வாசல்களில காவலா இருந்து அவனுக்கு ஆபத்து வரும்போது அவனை காப்பாற்றும் எஜமான விசுவாசம் உடையது, நன்றி அறிதல் உடையது. நாயிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உயர்ந்த குணம் விசுவாசம் அல்லது நன்றி அறிதல். ஆனால் இன்னொரு நாய் இருக்க, நாயிற் கடை, அது மனித வடிவத்தில் இருக்கு. அந்த மனிதனாக இருக்கிறான், அவனுக்கு இந்த நன்றி விசுவாசம் இல்லை, அவன் தான் யார் நாயிற் கடை. நான் அப்படி இருக்கிறேன், நான் நாய் ரூபத்தில் இல்லை, ஆனா என்னிடத்துல அந்த நாய்க்கு விசுவாசம் இருக்கு. ஏற்ற விசுவாசம் இல்லை, நாய் எஜமான விசுவாசம் இருக்கிறது. நாய் தனக்கு சோறு போட்டவனை மறக்கல, ஆனால் எனக்கு ஆண்டவனாகிய நீ என்ன கொடுத்திருக்கிற? தன் கரண புவன போகம் நான் கொடுத்திருக்க. உடம்பு கொடுத்தா தனு என்ற உடம்பு, இதனால் நீ வச்சு உலகத்துல சுற்றி வா, சுகத்தை அனுபவி. இடம் வீடு வாசல் என்ற இடம் கொடுத்த புவனம், கரணம் கை கால் உள்ளிருக்கிற அந்த கரணங்களை கொடுத்த, போகம் அனுபவிக்க வேண்டிய பொருள் அத்தனையும் கொடுத்த. இத்தனையும் கொடுத்த என் எஜமானத்தை நான் விசுவாசம் வைக்கணுமா இல்லையா? அதை நான் வைக்கலையே, நாய் சோறு போன்றவனத்துல விசுவாசம் வச்சிருக்கு, மனிதனா பிறந்த நான் எனக்கு இத்தனை பொருளையும் கொடுத்த ஆண்டவனத்துல நான் விசுவாசம் வைக்கல. அதனால நான் நாயினும் கடை, நான் தான் கடைசி நாய். அது உருவத்தில் நாய், நான் மனித ரூபத்தில் இருக்கிற நாய், நான் கடையான நாய் என்ற சொல்றேன். இதுதான் நாயிற்கடை. நாயிற்கடையாய் கிடந்த அது மாதிரி இறைவனுடைய தனுகரண புவன போகங்களை கொடுத்த ஒரு நன்றி விசுவாசவனிடத்தில் பாராட்ட வேண்டி இருக்க, அந்த நன்றியை பாராட்டி பாராட்டாதிருக்கின்ற கடைக்கரமான நீ எப்படிப்பட்ட தாயில் பிறந்த, தாயை விட மேலானவனாய் இருக்கிறார். அப்ப தாய்க்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம்? தாய் ஒரு குழந்தையை பெற்றார். அதுபோல் இறைவனை இறைவன் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் படைத்துக் கொடுத்திருக்கிறார். படைத்தவையாலே ஒவ்வொரு உயிருக்கும் இறைவன் தாய். இந்த பெற்ற குழந்தைக்கு இந்த வீட்டுல இருக்கிற ஒரு தீட்டார். இந்த பெற்ற குழந்தை வீட்டுல ஒரு துணியை போட்டு ஒரு கூடந்தாவாரத்துல போட்டு எங்கேயோ வேலை செய்ய போயிருந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தா அந்த உடம்பு அந்த குழந்தை உண்ணுக்கு போய் மலம் போய் பிறந்து உடம்புலாம் அந்த மலத்தை ஒட்டி குட்டு அசிங்கமா இருக்கு. உடனே ஓடி அதை மலமா இருக்கேன்னு அசிங்கப்படாம அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் கழுவி மறுபடி வேற ஒரு இடத்துல வேற துணியை போட்டு வைக்கிறார். மலத்தை கழுவுகிறார். ஆண்டவனும் நம்மை இந்த உலகத்தில் வளர விட்டிருக்கிறார். மீண்டும் நாம் இந்த ஆணவம் கண்மம் ஆகின்ற மலத்தோடையே சொல்லலாம். அவன்கா காலப்படல இந்த மலமாக இருக்கிற இடத்துக்குள்ளேயும் வந்து உயிர் குயிலா புகுந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நல்லதை செய்ய வைக்கிறான். ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறான். அறிவை ஊற்றுறான். நம்மை கடைசேற வைக்க பாக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மலத்தை அகற்ற வைக்கிறார். அப்ப அந்த தாய்க்கும் இந்த தாய்க்கும் ஒரே இலக்கு. இந்த தாய் என்ன செய்கிறார்? குழந்தைக்கு உணவு வேண்டும், பசிக்கும் என்பதனாலே உணவு கொடுக்கிறார். அதுபோல இந்த ஆண்டவன் இந்த உயிருக்கு தேவை என்று தன் கரண புவன போகம் ஆலயம் கொடுத்தான். அதுவும் அந்த அவள் தாய் உணவு தருவது போல இதுவும் போக போக்கியங்களை கொடுத்திருக்கிறான். அப்ப தாய்க்கும் இறைவனுக்கும் ஒரே ஒத்துமை தான். தாயை விட அவன் சிறந்தவன்கிறது இன்னும் கண்டுபிடிக்க முடியல. தாய் செய்கிற உபச்சாரம் அந்த குழந்தைக்கு வயிற்றுல நோய் வந்துட்டா உடனே டாக்டர் தீட்டு போறார். இவனுக்கு ஒரு துன்பம் வந்தால் அதே இறைவன் தான் துன்பத்தை நீக்கிறான். துன்பத்தை கொடுக்கிறவன் அவன், துன்பத்தை நீக்கிறவன் அவன் தான். திருநாவுக்கரசு வைப்பையை கொடுத்துட்டு நீக்கிறவன் திருநாவுக்கரசு அந்த இறைவன் தான் நீக்கும். ஆனால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு உடம்பு அளவில் தான் உதவுகிறாள். அவள் செய்கிற ஒவ்வொரு வேலையும் அவளுடைய உடம்பு மட்டத்துக்கு தான், உடம்புக்குத்தான் அவள் வேலை செய்தாள். தவிர அந்த உயிர் வாழ வேண்டும் என்று அவள் ஒரு வேலையும் செய்யல. அந்த குழந்தைக்கு உயிரை பொறுத்த அளவு அவருடைய உபகாரம் இல்லை. ஆண்டவன் இந்த உயிரை இவ்வளவு உபகாரம் பண்ணியிருக்கிறது எதுக்காக? இந்த உடம்புக்கு அல்ல, உயிருக்கு. உயிரை சுத்தம் பண்றதுக்கு தனுதரண உலகம் இந்த உடம்பு உலகம் எல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவனை மேலுக்கு வர வழிபார்க்கிறான். ஆகவே தாயின் உதவி உடம்பளவிலே நின்றுவிடும், உயிருக்கு போகாது. கடவுளின் உதவி உயிரளவிலே நிற்கிறது, உயர்ந்து நிற்கிறது. அதனால்தான் தாயை விட அவன் சிறந்தவன். தயா கருணை, தயா என்றால் இரக்கம் அல்லது கருணை அல்லது அன்பு. தயா என்பதற்கு அன்புணர். இந்த அன்பு தான் இந்த உலகத்திலேயே மூல காரணம். அதான் தயா மூலம். அதுதான் உலகத்துல எல்லா தர்மங்களையும் செய்ய வைக்கும். ஆனால எல்லா தர்மத்துக்கும் மூலமான தர்மம் எதுனா தயா மூல தர்மம். இதை சமணர் கண்டுபிடிச்சார். இது யார் கண்டுபிடிச்சது? இந்த யுக்தினா சைவத்துக்கு இயல்பான இலக்கணம். அன்புதான் எல்லாத்தையும் செய்து கொடுக்கும், அன்புதான் எல்லாத்தையும் நடத்தி நிற்கும். ஆண்டவனே அன்பாகத்தான் இருக்கிறான். இது சைவம் சொல்லுது. ஆனால் சமணர் என்ன சொல்கிறார்? நீங்க எல்லா உயிரிடத்திலும் அன்பா இருக்க வேண்டும், எல்லா உயிருக்கும் அன்பு செலுத்த வேண்டும். அன்புதான் மூல தர்மம். நீங்க எந்த தர்மம் செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் அன்பு காட்ட வேண்டும், அதுதான் மூல தர்மம். அது பேர் தயா மூல தர்மம்னு சமணன் தன்னுடைய சாஸ்திரத்தில் சொல்லித்தார். திருநாவுக்கரசர் சமணரா போன அங்க படிச்சார். அவங்கிட்ட தயா மூல தர்மங்கிறதையும் வார்த்தையை கற்றுக்கிட்டார். ஓஹோ அதுதான் சிறந்தது என்பதை தெரிஞ்சார். திரும்பி சைவத்துக்கு வந்தார். என்ன சமணன் சொல்லிட்டான், இதுதான் நம்ம இடத்துல இருக்குதே, எப்பவும் நம்மிடத்துல தயா மூல தர்மம் இருக்கேன். அவர் சித்தாந்தத்தில் சொல்றார், தயா மூல தர்மமானவன். அது இறைவனே தயா மூல தர்மம் என்ற சொல்லையே பயன்படுத்துறார். இவர் சமணரா போய் அங்கிருந்து சொன்ன தத்துவ சாஸ்திரம் அந்த கலை சொல். ஆனா கலை சொல்லலானே தவிர அவருடைய பொருள் நம்மகிட்ட இருக்கு, அன்புங்கிறது நம்மிடம் இருக்கு. அதையே தான் இங்க தயா என்ற தயாமூல தர்மம்னு முழுக்க சொல்லாவிட்டாலும் தயா என்ற வார்த்தையை இங்கே கையாள்ற. தாயி பிறந்த தயா, அது அன்பு. தாயிடத்திலே அன்பு. அன்புங்கிறது என்னங்கிறத கொஞ்சம் விளக்கம். ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கிறார். அந்த காதலிக்கிற அந்த பெண்ணிடத்துல அன்பு வச்சிருக்கிறானா இல்ல? ஒரு பக்தன் கடவுளிடத்திலே ஒரு நேசம் வைக்கிறார். அப்ப இறைவனிடத்துல வச்சிருக்கிற நேசம் என்ன? அது அன்பு. ஒரு ஆடவன் பெண்ணிடத்திலே வச்சிருக்கிற அன்பு அல்ல, அது என்னன்னா ஆசை. அது அன்புன்னு சொல்லக்கூடாது, ஆசைன்னு சொல்லு. அன்புக்கு ஆசைக்கு என்ன வித்தியாசம்? நான் அன்புள்ளவன் என்றால் யாராவது ஒன்று உன் எண்ணத்துல வந்து ஏதாவது வேணும்னு கேட்டால் நான் கொடுக்க தயாராக. எதை கேட்டாலும் மறுக்காமல் எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவன் அன்புள்ளவன். அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புள்ளவன் என்று சொன்னால் தன் உடம்புக்குள் இருக்கிற எலும்பை கேட்டா கூட கொடுக்க தயாராக இருக்க வேண்டும். அன்பு என்பது கொடுப்பது. ஆசை என்பது இன்னொரு இடத்திலிருந்து பெற விரும்புவது. கொடுக்காது, இன்னத்திலிருந்து வாங்கத்தான். இந்த காதலன் காதலியை பார்த்து ஆசைப்படுகிறான். அவளைத்தந்து இவன் இன்பத்தை பெற விரும்புகிறான். அவனுக்கு இவன் ஒண்ணும் கொடுக்க தயாரா இல்லை. சும்மா பேசுவான், பேச்சு. உனக்கு என்ன வேணும்? வானத்தை வில்லா வைக்கணுமா, மண்ண கயிறாத்திருக்குமா செய்யணும். இது அகப்பொருள்ல வருங்க. அகப்பொருள் சொல்லுவான், உனக்கு தலைவிக்கு என்ன காரியம் செய்யுமா, எல்லாத்தையும் செஞ்சு விடுவேமா. இவனால் ஒண்ணும் செய்ய முடியாது, ஆனா எதுக்காக ஒன்று செய்வேன் சொல்றான். அவளிடத்திலிருந்து இன்பம் பெற வேண்டும். அந்த பெற வேண்டும் என்ற எண்ணம் ஆசை. ஆசை என்பது பெற வேண்டும், இன்னொரு இடத்திலிருந்து தன்னிடத்துல வருவிக்க வேண்டும் என்ற எண்ணம். ஆனா அன்பு என்பது தன்னிடத்தில் இருப்பதை பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம். ரெண்டும் எதிர்த்துருவோம். அதனால்தான் அந்த இடத்துல தயா என்று வைக்கிறார். அன்பு. தாய் தான் சாப்பிட மாட்டா, தன் பிள்ளைக்கு போட்டு கொண்டுவான். தான் பட்டினி கிடந்தா கூட பயப்பட மாட்டான், பிள்ளைக்குதான் கொடுக்கும். அப்ப என்ன அந்த ஈகிற குணம் பிறருக்கு அள்ளி கொடுக்கிற நிலை. கடவுளாதான் செய்யலாம். கடவுள் நம்மளிடத்திலிருந்து எதுவும் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. அவன்கிட்ட எல்லாம் இருக்கு. அவன் இன்னொரு இடத்திலிருந்து ஒன்று வேண்டியப்பட்டவனாய்தான் அவன் கடவுள் ஆக மாட்டான். கடவுள் என்பவன் பிறருக்கு கொடுக்கக்கூடியவனே தவிர தான் ஒரு இடத்திலிருந்து வரம் கேட்டு வாங்க வேண்டியவன் அல்ல. எல்லாம் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவன். தாயி பிறந்த தயாவான தத்துவன், அன்பு என்று சொல்லுகிற தத்துவ கோட்பாடு. அதான் இங்க நாடுகிறான். தத்துவம் சொன்னார் பாருங்க, சொரூப லட்சணம் இயல்பு தத்துவம். அந்த தயவு என்ற வடிவானவன், அன்பே வடிவானவன். மாசற்ற கோழி மலர்ந்த மலர் சுடரே சேசனே. மாசற்ற கோழி சோழினால் வெளிச்சம், மலர்ந்த மலர் சுடரே. சுடர் என்றாலும் வெளிச்சம்தான். தேசனே தேஜஸ் ஒளி, அதுவும் வெளிச்சம்தான். எல்லாம் ஒளியத்தான் சொல்ற. ஆனா இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க. மாசற்றோரி, இந்த உலகத்தில் இருக்கிற ஒளி இருக்கே, இந்த ஒளியில ரொம்ப முக்கியமானத மூணா பிரிச்சுட்டார்கள். சூரியன் சந்திரன் அக்கின் மூணு தான் ஒளி தருகிறது. இந்த சூரியனும் இறைவனுடைய சக்தியினால் தான் ஒளியை பரப்புறார். சந்திரன் சூரியன் அவனும் விறகிலிருந்து நெருப்பாக பரிணமித்து வரலாம். ஆகவே எல்லாம் வேறொன்றிலிருந்து பெறுகிறார்களே தவிர சுயமாக இந்த ஒளி கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல. இந்த மூணு பேருடைய ஒளியும் சுய ஒளி அல்ல, கடன் வாங்கிய ஒளி. கடவுளிடத்தில் இருக்கிற ஒளி இருக்க அது சுயம் பிரகாரம். யாரிடத்தில் கடன் வாங்க தானே கொடுக்கிறார், தன்னிடத்தில் இருந்தே அத்தனை பிரகாசத்தையும் வெளியில் கொடுக்கிறார். இவங்க கடன் வாங்கிறதுனால இந்த ஒளி நிலைத்திருக்காது. ஒரு காலத்துல அழிஞ்சு போகும். சூரியன் சந்திரன் அக்னி இவர்கள் எல்லாம் சங்கார காலத்துல ஒடுங்கி போவார்கள், அழிஞ்சு போவார்கள். அப்ப அழிஞ்சு போறதுனால அழிவு என்ற மாசு இவர்களுக்கு இருக்கிற குற்றம் இருக்கு. இந்த உலகத்தில் உள்ள மூணு ஒளிக்கும் அழிதல் என்று சொல்கிற மாசு ஒரு குற்றம் இருக்கு. கடவுளத்துல அந்த அழிவு என்ற குற்றம் இருக்கு. அதாவது இன்னொன்னு கடன் வாங்கினான் என்ற குற்றமும் இல்லை, அழிஞ்சு போகிறது என்ற குற்றமும் இல்லை. அதான் மாசற்ற சோதி. அந்த மாசில்லாது இருக்கிற சுயம் பிரகாசம். அடுத்தது மலர்ந்த மலர் சுடரே. அந்த மாசற்ற சோதி என்பது பரம்பொருளாக இருக்கிற தோற்றம், அருவநிலை. ஒரு யோகி, அந்த யோகி அண்டத்தில் இருக்கிற ஒளியை தன் குண்டத்துக்குள் பார்க்கிறார், உடம்புக்குள் பார்க்கிறார். யோகம் செய்யும் போது புருவ மத்தியிலே ஒரு ஒளி உண்டாவதை பார்க்கிறார். ஒளி தர்சனம் அவனுக்கு கிடைக்கிறது. அதுதான் உள்ளொளி. அந்த ஜோதி தர்சனம் உடம்புக்குள்ளேயே அதை சொல்றார். மலர்ந்த ஒரு தாமரை பூவிலே இருந்து மலர்ந்து வந்த மலர் சுடரில் தாமரை பூவில் இருந்து கிளம்புகிற பூவி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மண்பூரகம் அநாதகம் விசுத்தி ஆகியே ஆறு ஆதாரம். ஆறு ஆதாரம் ஆறு தாமரை தான். மலர் சுடர் அந்த ஆதாரமாகிய மலரிலே வெளிப்படுகிற சுடர். அப்ப யோக நிலையில அந்த மலர்களில் இருந்து வருகிறார். அப்ப அந்த மலர்களை யோக நிலையில் இருக்கிறவன் பூக்க வச்சு மலர்ந்த மலர் அந்த மலர் மலர்ந்த பிறகு அதில் இருந்து வருகிற ஒளி உள்ளொளி. ஆக பேரொழியாக இருக்கிறவன் மேலே இருக்கிற ஒளி மாசற்ற ஒளி. யோகத்திலே பார்க்கப்படக்கூடிய ஒளி இருக்குது, அது நம்முடைய பிண்டம் என்ற உடம்புக்குள் பார்க்கிற உள் ஒளி. தேசனே தேஜ என்பது நம் உடம்பில் இருந்து வெளிப்பட்டு வரும்படியான ஒரு ஒளி பிரகாசம். அது இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்சத்தினுடைய ஒளி. இது எல்லாமாக அவன் இருக்கிறார். தேனார் அமுதே தேன் ஆர் அமுதே தேனும் பாலும் கலந்தது போல நீங்கள் ஆறுனா கலப்பல்னு அர்த்தம் பண்றாங்க. தேனும் பாலும் கலந்தது போல கலக்கலாம். நெய்யும் பாலம் கலக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொன்னேன். ஆனா தேனும் பாலும் கலக்கக்கூடாதோ அப்படின்னு கேட்டா கலக்கலாம். தாராளமா பாலில் தேனை ஊற்றி சாப்பிடலாம், வயிற்று விரோதம் இல்லை. அப்படி இருந்து இது வேற வேற பிரிக்கணும். தேனும் ஆர் தேன் போல அமுது தேனை போல நீ அமுதனாக இருக்கிறாய். அமுதன் கடவுள் அமுதன் நல்ல விஷயம் சொல்றேன். அமுதத்தையும் அந்த திருப்பார்கள் கடைஞ்ச போது அதில் இருந்து அமுதம் வந்தது. அமுதத்தை குடிச்சார்கள், கண்ணில பார்க்க முடியாது. அந்த பார்க்க முடியாத அமுதமாக இறைவனை இங்க சொல்ல போற. தெரியாதியா எனக்கு அமுதத்தை நான் பார்க்கலையே. தேன் பார்த்தீங்களா பார்த்தீங்க அமுதான் அப்படின்ற தேன் அமுது தேனை போல அமுது. நீ தேனையே பாக்குறிய அது போலதான் அமுது தானா பார்க்க முடியாது. பூலோகத்துல தேன் தேவலோகத்துல அமுது அப்படின்னு. சரி இந்த தேன் என்ன செய்யும்? சாப்பிட்டா வியாதியை நீக்கும். செத்து போறவங்க சாகாம காப்பாத்தி கொடுத்துரும். அதுவும் அமிர்தமும் சாக்காடு இல்லாம கொடுக்கும். அது போல இந்த தேனை போல அதுவும் இருக்கிறது என்று சொல்ற. தேன் என்ன செய்யும்? இனிக்கும். அமுதமும் இனிக்கும். ஆகவே அமுதம் என்பது காணப்படாதது. காணப்படாத அமுதத்தை காணப்பட்ட நமக்கு தெரிந்த ஒரு பொருளினாலே ஓமை காட்டி விளக்கிற. தேன் தேனை ஆறு ஒத்த அமுது. இது தேவலோகத்தில் இருக்கிற அமுதை சொன்னோம். இனி தேவர் உலகத்தில் இருக்கிற அமுது கூட இல்லை, அதற்கு மேற்பட்ட அமுது. அது தேவலோகத்தில் இருக்கிற அமுது கூட திருப்பார்க்கடல் என்று சொல்கிற அதுவும் பிரபஞ்சத்தில் இருந்து விளைந்த ஒரு பொருள். ஆனால் இறைவனாகிய அமுதம் இருக்கிறதே இறைவன் என்று சொல்கிற அமுதம் அதற்கும் மேற்பட்டது. சற்று சித்து ஆனந்தத்திலே ஆனந்தமாகிய அதைத்தான் இங்கே அமுதுன்னு சொல்ற. அந்த இறைவனுடைய திருவடியில் இருந்து பெறக்கூடிய பேரானந்தம் அதை அமுதுங்கிற. அந்த அமுது எப்படி இருக்கும்னு கேட்டவனுக்கு விளக்கம். நம்ம உலகத்தில் தேன் இருக்கு, அது மாதிரிதான். தேன் சித்திக்கும், தேன் நீண்ட ஆயுதம் கொடுக்கும், தேன் நல்லதை சொல்லும், இனிக்கும். அது போல பேரானந்தம் தெரியாததை தெரிந்த பொருள் கொண்டு விளக்குவதற்கு தேனாரந்து தேனும் பாலும் கலந்தது போல இறைவன் சித்திப்பான் என்ற சாதாரண விஷயத்தை சொல்வதற்காக அது வரவில்லை. தேனாரமுதே. ஆகவே இவருக்கு இறைவனை அந்த பேரின்பத்தை அனுபவிச்சார். அமுது அமுது என்றால் உணவுன்னு ஒரு பொருள். சாப்பிட்றது இருக்க அது சோற கூட அமுதுன்னு சொல்லும். அதுபோல இறைவனிடத்தில் இருக்கிற இன்பத்தை இந்த ஆத்மா போய் சாப்பிட போகுது. அது அனுபவிக்கிறது அதுதான் உணவு. இங்க வீட்டுல இருக்கிற அமுது இருக்க கொஞ்சம் சாப்பிட்ட உடனே போதும் தகைத்து விடும். இந்த அமுதெல்லாம் ஆர் அமுது. ஆர் அமுதுன்னா தகைக்கிற அமுது. இறைவன் இருக்கிற அமுது இருக்க அது எத்தனை தர அந்த இன்பத்தை அனுபவிச்சாலும் தகட்டவே தகட்டாது. ஆறா அமுது. ஆறா என்றால் செவிச்சாக. அந்த ஆறு என்ற வார்த்தைக்கு நிறைவுன்னு பொருள். சாதம் போட்டா வயிறு நிரம்பி விட்டா நிறைஞ்சு விட்டு போதும் என்று சொல்கிற வார்த்தை வரும். அந்த போதும் என்ற வார்த்தை தான் ஆர் அமுது. நிறைவு வந்த உடனே செகுச்சு தகட்டு வயிறு நிறைஞ்சுனா போதும் எக்கழிக்குது குமச்சுது அப்படின்னு சொல்றான். அப்ப நிறைவு ஏற்பட்டு போச்சு. அது ஆ அது நிறையவே இல்லை. சாப்பிட்டுட்டே இருக்கு, இன்னும் வாங்கி கொண்டே இருக்கு. எத்தனை நாளானாலும் உயிர் இறைவனோடு போய் பேரின்பத்தை அனுபவிக்கிற போது போற இன்பம், நான் மறுபடியும் குருவுக்கு போறேன்னு சொல்லவே சொல்லாத அந்த உயிர். அதனால்தான் இறைவனை அவர் அமர்ந்து சொன்னார்கள், இந்த தேனாவர் அமுது இன்று தேனோடு ஒத்ததாகி அமுது இருக்கிறது, அவன் சோபுரன் மேலான அந்த சூட்சும லோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறான் என்ற மூன்று பாசங்கள் இருக்க பிடித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த பிடிமானத்தை அறுத்து அதை வேரோடு அறுத்து நீக்கி பாரிக்கும் காப்பாற்றுகின்ற ஆரியனே குருநாதனே. ஆரியன் என்பது இங்க குருநாதர் என்றதை சுட்டுகிறது. இறைவன் உயிரிடத்தில் இருக்கிற பாசத்தை அறுத்து அந்த உயிர்களை காக்கிறான். காக்கிற நிலையோடு மட்டுமல்ல அவன் குருநாதனாக அமைகிறான். உயிர்களெல்லாம் சிஷ்யர்கள், இறைவன் குருநாதர். தந்தையும் மகனும், ஆண்டானும் அடிமையும், நாயகனும் நாயகியும் என்று எத்தனையோ பாவங்கள் இறைவனுக்கும் உயிருக்கும் இடையே பேசப்படுவது போல குரு சிஷ்யமா பாவனையும் உண்டு. இறைவனை குருவாகவும் தன்னை சீடனாகவும் வைத்து பேசுகிற நிலை. அப்ப இறைவன் உயிருக்கு எப்படி குருவாகிறான், உயிர் எப்படி சீடனாகிறது என்று கேட்டால், சீடன் அறியாதவன், விவரம் தெரியாதவன், குரு எல்லாம் தெரிந்தவன். அப்ப தெரியாதிருக்கிற சிஷ்யனை தெரிவித்து ஞானம் வருவிக்கிறது ஆச்சாரியனுடைய இலக்கம். ஆகவே ஆச்சாரியனாக வருகிற குருநாதர் தன்னால் ஆட்கொள்ளப்படுகிற சீடனாகிய ஆன்மாவுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இறைவன் ஞானத்தை கொடுப்பதினாலே இறைவனுக்கு ஆச்சாரியத்துவம் பேசப்படுகிறது. இறைவனுடைய இலக்கணத்துல தன்னிலக்கணம் என்று சொல்லுகின்ற சொரூப இலக்கணத்துல ஆச்சாரியத்துவம், அவன் ஆச்சாரியத்தன்மை உடையவனாக விளங்குகிறான். அதான் ஆரியனே. ஆரியன் என்பது ஆச்சாரியன் என்பது பொருள்.